நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டு குடியில் வான்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பதங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவெர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி சத் ஸ்வரூப சமாதி அடைந்த நேருலகம் ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் பழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் அனுபவம் மூலம் அந்த அறிவினை எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் நேற்றையான் சத்சங்கத்தில் வந்த இரண்டு கேள்விகள் இருக்கின்றன. அதைவிட இன்று எங்களுக்கு அந்த தம்பதியினர் குடும்பத்திலிருந்து சில சொற்களுக்கு விளக்கம் கேட்கின்றார்கள். மீண்டும் எங்களுடைய பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் அவற்றை முடிந்த அளவுக்கு பதில் காண்போம். முதலாவதாக ஒரு அன்பருடைய கேள்வி, ஆன்ம பதிவுகள் எவ்வாறு வேலை செய்கின்றன? அந்த ஆன்ம பதிவுகள் பற்றிய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்ன என்பது அந்த அன்பருடைய கேள்வி. ஆன்ம பதிவுகள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்று பார்த்தால், நாங்கள் செய்யும் ஒவ்வொரு நிகழ்வும் ஆன்மாவில் பதிவடைகின்றது. அது பதிவடை அந்த ஆன்மாவில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு வினைகள், அதைத்தான் அவர் கேட்கின்றார். வினைகள் எல்லாம் பதியப்படுகின்றன. அவை பதியப்படுவது எங்கே என்றால், சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது புத்தி தத்துவத்தில் பதியப்படுகின்றது. அந்த ஆன்மாவின் புத்தி தத்துவத்தில் அது சூட்சுமமான நிலை. அந்த நிலையில்தான் அந்த ஆன்மா பதிவுகள் நடைபெறுகின்றன. அந்த நிலையில்தான் அந்த ஆன்ம பதிவுகள் பிராப்த வினைகளாக இறைவனால் எடுக்கப்பட்டு புத்தி தத்துவத்தில் இருந்து ஒவ்வொரு ஆன்மாவுடைய அதை அந்தந்த பிறப்புகளில் அவர் பிராப்த வினைகளாக கொடுக்கின்றார். அதாவது மொத்த வினையாகிய சஞ்சித வினையிலிருந்து அந்த சஞ்சித வினைகள்தான் அந்த புத்தி தத்துவத்தில் இருக்கின்றன. அதிலிருந்து பிராப்த வினைகளை ஒவ்வொரு உடலுக்கு ஏற்றவாறு எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்காக இறைவன் எடுக்கின்றார் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். ஆகவே இந்த பதிவுகள், இந்த வினை பதிவுகள் எல்லாம் எவ்வாறு எங்கு இருக்கின்றது, எவ்வாறு அது தொழிற்படுகின்றது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. சைவ சித்தாந்த விளக்கம் அதற்கு கொடுக்கப்படுகின்றது நான் இப்போது சொன்னவாறு. அடுத்த கேள்வியொன்றை கேட்டிருக்கின்றார், அது என்னவென்றால் என்ன கேள்வி இது? ஓகே, மற்ற கேள்வி என்னால் வாசிக்க முடியாமல் இருக்கின்றது. என்னுடைய மனைவியார் அதை துண்டு எழுதினார், அவரிடம் உதவி கேட்டேன், அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் மற்றைய கேள்விக்கு செல்வோம். அது புத்தகத்தில் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி, அதனுடைய விளக்கம் கேட்டிருக்கின்றார். அது நாளாந்தம் வாசிக்கப்படும் நச்சிந்தனையிலிருந்து வந்த கேள்வியாக இருக்கின்றது. அது என்னவென்று பார்ப்போம். அதாவது, கடவுளை இப்போது உணர விரும்புகின்றீர்களா? அவர் பிரிதலை உணர்கின்றீர்களா? நித்திய உண்மைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய விரும்புகின்றீர்களா? பின் சாத்தானை தவிர்த்து உண்மையை உணருங்கள், உண்மை வாழ்வை நாடுங்கள், மேலும் மேலும் முன்னேறுங்கள். கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கு பின்தங்கி போகும். வெறுமனே சிந்தித்து விழிக்காதீர்கள். கண்மூடித்தனமாக பின்பற்றும் வாழ்க்கை நமக்கு உதவி செய்யாது என்பது இங்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கோடிட்டிருக்கின்றார், பிசாசை கும்பிடுவதை விடுங்கள், உண்மையான கடவுள் உங்களுக்கு புரியும். பாபாஜியிடம் முழுமையாக சரணடையுங்கள், அவர் அருளால் ஆழ்ந்த சமாதி நிலையை அடையுங்கள் என்பது அவர் கோடிட்டு அனுப்பிய விடயம். ஆகவே அதில் என்ன விடயம் அது கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்று சிறிது ஆழமாக பார்ப்போமாக இருந்தார். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்து, கடவுளை இப்போது உணர விரும்புகின்றீர்களா? அவர் பிரிதலை உணர்கின்றீர்களா? நித்திய உண்மைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய விரும்புகின்றீர்களா? அதை செய்ய வேண்டுமென்றால் உண்மையை உணருங்கள், உண்மை வாழ்வை நாடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது பாபாஜியின் கிரியா யோகத்தில். ஆகவே இந்த உண்மை வாழ்க்கை இங்கு பாபாஜியினால் பரிந்துரை செய்யப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் கடவுள்தான் எல்லாம் செய்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து இறைப்பணி நின்று அந்த வாழ்க்கையில் நிற்பதை சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்றது. பாபாஜி அதை மூன்று கேள்விகளாக கேட்டு அந்த உண்மை வாழ்க்கையை இங்கு பரிந்துரைக்கின்றார். ஆகவே இந்த உண்மை வாழ்க்கை கிரியா யோகத்திலும் பரிந்துரைக்கப்படுகின்றது. கடவுளை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் அந்த உண்மை வாழ்க்கை நிச்சயமென்று அதே இது சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மை வாழ்க்கையை பற்றிய விடயங்கள், அந்த உண்மை வாழ்க்கையை நாங்கள் எடுக்க வேண்டுமென்றால் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட விடயமாகிய ஆறினை ஏற்று, நல்ல ஆறினை ஏற்று, தேவையில்லாத ஆறினை அகற்றி நாங்கள் அந்த வழியில் நிற்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக கீழே சொல்லப்படுகின்றது, மேலும் மேலும் முன்னேறுங்கள், கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கு பின்தங்கி போகும். இது ஒரு உபமானமாக சொல்லப்படும் சொல்லாக தெரிகின்றது. அதாவது நாங்கள் ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்லும் போது மற்ற திசை பின்தங்கும் என்பது அதன் கருத்து. அதுவும் அந்த திசை மூலம் அந்த கருத்து சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஆன்மீகத்தை அல்லது உண்மை வாழ்வை நாடி செல்லும் போது எங்களுக்கு தேவையில்லாத அந்த பொய் வாழ்க்கை எங்களை விட்டு விலத்தி விலத்தி செல்லும் என்பது உவமானமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் கோடிட்ட விடயத்தில். அடுத்ததாக மேலும் சில விடயங்களை கோடிட்டிருக்கின்றார்கள். சமாதி என்பது செயலற்ற தூக்கம் அன்று, அது ஒரு வளமான வரம். எல்லா வகை மக்களுக்கும் தென்பூட்டும் அருமருந்து. தெய்வீகத்தோடு எல்லோரும் தொடர்பு கொள்ளும் உன்னத நிலை. அது நோயற்றவருக்கு அருமருந்து, நாள் முழுதும் உழைக்கும் தொழிலாளிகளுக்கு கிடைக்கும் கூலி. அது அது மிகவும் ஆனந்தமானது. அது இயற்கையின் உழைப்பு. உடல் மனத் தொல்லைகளை விட்டு புதிய தெய்வீக வாழ்வில் நுழைவது சமாதி நிலை. அப்போது சுமை குறையும். இந்த ஓய்வு தூக்கத்தில் சிறிது கிடைக்கின்றது. ஆனால் சமாதியில்தான் இது முழுமையாக சாத்தியம். சுருக்கமாகச் சொன்னால், நமக்கு தெரியாமலேயே இயற்கை நமக்கு அளித்த கொடை இந்த நிலை. நாம் விரும்புவதும் இந்த நிலையைத்தான். இது பாபாஜியினால் கொடுக்கப்பட்ட விடயம். இதைத்தான் இந்த 35 கருவிகள் எவ்வாறு எங்களுடைய உடலில் தொழிற்படுகின்றன, இந்த கருவிகள் எவ்வாறு நாங்கள் தூக்கத்தில் இருக்கும் போது நீங்குகின்றன என்ற உண்மையை சைவ சித்தாந்தம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றது பேராசிரியர் மூலம். அதாவது இந்த 5 நிலைகளையும் அழகாக சொல்கின்றது சைவ சித்தாந்தம். நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, இறுதியாக உயிர்ப்படக்கம் என்ற சமாதி நிலை. ஆகவே இந்த நிலை என்றால் என்ன என்று எங்களுடைய உடலில் நாங்கள் அதை பார்த்திருக்கின்றோம். கருவிகள் அகலுதல். முதலாவதாக எங்களுடைய 10 கருவிகளும் அகலுகின்றது. அது நனவிலிருந்து கனவுக்கு சென்றவுடன் நடைபெறுகின்றது. இந்த 10 கருவிகளாலும் நடைபெறுகின்ற செயல்கள் அகல்கின்றன. அதைத் தொடர்ந்து 10 வாயுக்களில் 9 வாயுக்கள் அகல்கின்றன. அதைவிட மனம் அகல்கின்றது. அகங்காரம் இல்லாமல் போகின்றது. புத்தி இல்லாமல் போகின்றது. 3 அந்த கரணங்கள். ஆகவே தூக்கத்திலிருந்து பேருறக்கத்திற்கு போகும்போது 3 கருவிகள் தான் மிஞ்சியிருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் வகுத்திருக்கின்றது. அதாவது பிராணன், ஆன்மா, சித்தம். அதிலிருந்து பேருறக்க நிலைக்கு போகும்போது ஆக 1 கருவி அகல்கின்றது. அது சித்தம். மிஞ்சி இருப்பது பிராணனும் ஆன்மாவும். அதிலிருந்து உயிர்ப்படக்கத்திற்கு போகும்போது படித்திருக்கின்றோம், பிராணனும் அகல்கின்றது. ஆன்மா மாத்திரம் இருக்கின்றது. அது சமாதி நிலை. ஆகவே இந்த நிலைகளை வைத்து பாபாஜியும் தன்னுடைய சமாதி நிலைக்குரிய கோட்பாட்டை இங்கு அந்த பந்தியில், நான் வாசித்த பந்தியில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே என்ன மாதிரி அது தூக்கத்துடன் சேர்ந்து அதை அனுபவிக்கின்றது ஆன்மா, ஆனால் அதை முழுமையாக அந்த தூக்க நிலையிலிருந்து அனுபவிக்க முடியாது. அந்த நிலையை விட்டு வந்ததும் அந்த நிலை மாறிவிடும் என்பது பாபாஜியின் கூற்று இந்த வசனத்தில். அடுத்ததாக இன்னும் சில விடயங்களை கோடிட்டிருக்கின்றார்கள். பொறிப்புலன் தரும் மகிழ்ச்சி என்று இதனை கூற முடியாது. எதனை என்றால் கனவில் வரும் விடயத்தை. ஏனெனில் தூக்கத்தில் எந்த பொருளும் உணரப்படுவதில்லை. அறியாமை மூடியிருந்தால் தூக்கத்தில் விளையும் இன்பத்தை முழு இன்பம் என்று கூற முடியாது. சிறு அளவே அப்போது இன்பம் அனுபவிக்கப்படுகின்றது. துயரம் இல்லாமையால் விளையும் அது தற்காலிக தோற்றமே என்பது இங்கு கூற்று. அதுதான் உண்மை. தூக்கம் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் இந்த உணர்வுகள் எல்லாம் நனவிலிருந்து தூக்கத்திற்கு சென்றவுடன் இந்த கிடைக்கும் இந்த 5 நிலைகளும் அது நிலையற்ற நிலைகள். ஏனென்றால் நாங்கள் மீண்டும் தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் நாங்கள் நனவு நிலைக்கு வந்து விடுவோம். ஆகவே அந்த நிலைகளை நாங்கள் யோகத்தின் மூலம், எங்களுடைய பயிற்சிகள் மூலம் அதை நாங்கள் முழுமையாக இறுதியில் அடையலாம் என்பது இங்கு அதன் கருத்து. இதுதான் அவர்கள் கோடிட்டு அனுப்பிய செய்தி என்று. இதைவிட ஒரு அன்பர் எங்களுடைய மண்டல சாதனை பயிற்சியில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் இதை இரண்டாவது முறையாக செய்கின்றார் டுபாயில். அவர் கூற்று என்னவென்றால், இந்த மண்டல சாதனையில் தனக்கு இந்த முறை பெரிய அனுபவம் கிடைத்தது. அனுபவம் என்றால் அதை அவர் சித்தி என்று சொல்லவில்லை. தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த நிலையில் அதிகாலையில் இந்த 48 நாட்களும் அவர் முழுமையான பயிற்சியை செய்திருக்கின்றார். 2 மணி நேரம் அவர் அந்த பயிற்சியை செய்யும் போது அந்த பயிற்சியில் இருந்து கிடைத்த அதீதமான உணர்வுகள், அதை விட உடலின் ஆரோக்கியமாய் உடலின் சுறுசுறுப்பை குறிப்பிடுகின்றார். அந்த 18 ஆசனங்களையும் 48 நாட்கள் தொடர்ந்து போட்டது அவருக்கு இருந்த சில நோய்கள் தீர்ந்திருக்கின்றன. 48 நாள் தொடர் பயிற்சியில் இவ்வாறு தனக்கு பல அனுபவங்களும் இந்த 48 நாள் மண்டல சாதனையில் இந்த முறை கிடைத்திருக்கின்றது. இது 3வது முறையாக அவர் செய்கின்றார் என்று அதை பற்றி என்னுடன் நேரடியாக பேசியிருந்தார். மிகவும் அற்புதமான விடயம். இப்படி பலருக்கும் இந்த மண்டல சாதனையினால் பல விடயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதற்கு இது 3வது சாதகர் இந்த நிலையை பாய்ந்திருக்கின்றார் கடந்த 2 வாரங்களுக்குள். ஆகவே அவருக்கு அது கிடைத்ததென்பதை நான் முற்றாக நம்புகின்றேன், ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் அதெல்லாம் எடுக்கக்கூடிய விடயங்கள்தான் அந்த பயிற்சி மூலம். ஆகவே அதன் கருத்து என்ன? அவர் ஏன் என்னுடன் அதை நேரடியாக கலைக்கும் போது நான் அவரிடம் கேட்டேன், இதை மற்றவர்களுக்கும் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை சொல்லலாமா என்று. குறிக்கப்பட்டதை அவர்களுக்கு தேவையென்றால் நீங்கள் சொல்லலாம் என்று சொல்லியிருந்தார். அதனால் தான் தேவையான இந்த ஊக்கத்துக்கு தேவையான ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த தேக பயிற்சி மூலம் அவருக்கு கிடைத்தது உடல் ஆரோக்கியம். 48 நாள் தொடர் பயிற்சியில், ஏனென்றால் அவர் தொடர்ச்சியாக தேக உடலுக்குரிய பயிற்சி செய்வதில்லை. சூட்சும பயிற்சியில் கிடைத்ததுதான் அவருக்கு ஒரு புது அனுபவம் ஆக அமைந்திருக்கின்றது. அதை அவர் தொடர விரும்புகின்றார். ஆகவே சூட்சும உடலுக்கான 4 பயிற்சிகளையும் தான் தொடர்ந்து அதிகாலையில் செய்வதாக சொல்லியிருக்கின்றார். 30 நிமிட பயிற்சியாக. அப்படி பலருக்கும் இந்த விடயங்கள் நிச்சயமாக புத்துணர்வை கொடுத்திருக்கும். அவர் யாராவது மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு தங்களுடைய அனுபவங்களை பகிர விரும்பினால் தயவு செய்து அதை ஒளிநாடா மூலம் எனக்கு அனுப்பலாம், அல்லது என்னுடன் நேரடியாக பேசலாம். அதில் கொடுக்கப்பட வேண்டியவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் என்பது இதிலிருந்து அதன் கருத்து. அடுத்தது, இன்று நாங்கள் சிறிது நேரம், நேற்று 2 நாட்களாக டுபாய் நகரில் எங்களுடைய டுபாய் சத்சங்கங்கள் டுபாயில் நடந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சிறு தொகுப்பு. ராமதேவர் சித்தருடைய குரு பூஜை மிகவும் அற்புதமாக உணர்வு நிலையில் அது நடைபெற்றது. அதில் முதலாவதாக நாங்கள் பக்தியை உணர்ந்தோம் பலரும். அந்த பக்தியின் அதிர்வுகள் பலருக்கும் கிடைத்தன. ஆகவே அது அந்த நாட்டு சங்கத்திற்குரிய சித்தராக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஒரு 8 வருடங்களுக்கு முன் நினைக்கின்றேன், கொரோனாக்கு முன். ஆகவே அது ஒரு நல்ல நிகழ்வாக அமைந்தது. அதைவிட அங்கு சிறுவர்களுக்குரிய சீச்சை நடைபெற்றது. பாபாஜியின் அருளினால் பல விடயங்களை அந்த சீச்சையில் இருந்தவர்கள் உணரக்கூடிய நிலையில் இருந்தார்கள். சிறுவர்கள் அல்ல, அந்த சிறுவர்களின் பெற்றோர்கள், அவர்கள் சாதகர்களாக இருக்கின்றார்கள். அதில் பல விடயங்கள் பாபாஜியின் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லலாம் ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் நான் இதை என்னத்துக்கு குறிக்க விரும்புகின்றேன் என்றால், ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு விடயமும் தீச்சை என்று சொல்லலாம். அதே தீச்சை தான், அதே முறை தான். ஆனால் அந்த தீச்சையை கொடுக்கும் போது எத்தனை சில புது விடயங்கள் பாபாஜியினால் கொணரப்படுகின்றது. அந்த தீச்சை முறையில் அல்ல, அந்த தீச்சையின் போது கிடைக்கும் அனுபவமாக பல விடயங்கள் கிடைக்கின்றன. ஆகவே அதில் இருந்தவர்கள் அதை உணர்ந்தார்கள். ஆகவே இது என்னத்திற்கு அதை அனுபவ பயிர்வாக உங்களுக்கு இந்த சத்சங்கத்தில் சொல்கின்றேன் என்றால், பாபாஜி எங்களுடனேயே இந்த சத்சங்கங்களிலும் சரி, தீட்சைகளிலும் சரி, எந்த கிரியா யோகா நிகழ்வுகளிலும் அவர் இருக்கின்றார். அதை உணரும் நிலையில் நாங்கள் எங்களை மெருகேற்றி கொள்ள வேண்டும். அந்த நிலையில்தான் எல்லோரும் அப்படியான விடயங்களை நீங்கள் உள்ளுணர்வில் எடுக்கலாம் என்பது இங்கு தரப்படும் செய்தி. இப்போது கேள்விகளுக்கு பதில் காண உங்களை அழைத்துச் செல்கின்றேன். முதலாவதாக இறைவனையா உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம், இந்த சத்சங்கத்தின் கருத்தை. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
என்னவென்றால், உண்மை வாழ்க்கை பற்றிய விளக்கத்தை நாங்கள் ஏற்கனவே அறிந்திடம் பார்க்க சில புது விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. அத்துடன் சமாதி, சமாதி என்பது முக்கியமான விடயம். அப்ப சமாதி பற்றிய நேரடிய விளக்கங்கள் ஒரு சில பூர்வாங்க உதவியாக இருந்தது. அடுத்ததாக இயற்கை நமக்கு அளித்த கொடை என்பது பற்றி கூறிய கருத்துக்கள். அடுத்ததாக நிலையற்ற நிலைகள் பற்றிய கருத்துக்கள். இறுதியாக ஒரு கிரியா சாதகன் மண்டல சாதனையின் அனுபவப் பயிர்வில் கூறப்பட்ட விடயங்களிலிருந்து நாங்கள் சில கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்தது சங்கத்தின் ராமதேவரின் குரு பூசை நிகழ்வின் சிறப்புகளை கூறியிருந்தீர்கள், அதையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. மற்றும் தீர்ச்ச நிகழ்வுகள், தீர்ச்ச அனுபவம் பற்றிய கருத்துக்கள் மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை உரியது. ஒவ்வொரு சாதகர்களும் அந்தந்த நிலையில் இருக்கும் போது இந்த விடயங்கள் அவர்களால் உள்வாங்குவது பாபாஜியின் அருடை என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் சிவாயனம்.
நன்றி இளவனையா, அருமையாக அதன் சுருக்கத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். பாபாஜியின் அருளினால் நன்றி சொல்வோம் பாபாஜிக்கு. ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய்.